பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் திருமதி முனைவர் வீப்பு சாந்தி அவர்கள் லாபம் தரும் மிளகு சாகுபடி குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் விபி சாந்தி. நான் வந்து இணைப்பேராசிரியர் தோட்டக்கலைத்துறை ஐசிஆர் கேவிகே பம்பன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு புது பயிர், அதாவது நிறைய பேருக்கு தெரியாது, பாதி பேருக்கு தெரியும், முக்கியமான பயிர் என்ன, மிளகு. அந்த மிளகு சாகுபடி குறிப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் கிஃப்டட் மாவட்டம். ஏன்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரெண்டு வகையான கிளைமேட்டு இருக்குது. மிதமான ஈரப்பதமுள்ள வெப்பமண்டலம் புதுக்கோட்டையில் பரவியிருக்கு. அதை வந்து வார்ம் ஹியூமிட் ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய இடத்துல இருக்குது, கேரளா, காலிகட்டு, மைசூர், அந்த இடங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி புதுக்கோட்டையில் அந்த பர்டிகுலர் மிதமான ஈரப்பதமுள்ள வெப்பமண்டலமாக இருக்குது. இப்போது ஆக்சுவலி இந்த மிளகு பயிர் எங்கே வரும், கடல் மட்டத்துலேருந்து 750 to 150 meters உயரமுள்ள இடங்களில் வரும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதேமாதிரி மழை அளவு பார்த்திங்கன்னா 1250 to 2700 mm மழை இருக்கிற இடத்துல வரும். புதுக்கோட்டை மாவட்டம் 950 mm வந்திருக்கு. எப்போ, 2023. இதுவே 2022 எவ்வளோ வந்திருக்கு, 840 mm மழை வந்திருக்கு. 2021 பார்த்திங்கன்னா 1400 mm மழை வந்திருக்கு. இருந்தும் மிளகு நல்லா வருது. ஆனால் வெப்பநிலை பார்த்தோம்னா இங்கே 39 to 39 degrees வரைக்கும் வெயில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போது, சம்மர், கடுமையான கோடை காலத்தில். ஆனால் மிளகுக்கு வந்து 35 degrees வரைக்கும் இருக்கணும். ஆனாலும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிளகு நல்லா வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஹியூமிடிட்டி, அதாவது காற்றில் உள்ள ஈரப்பதம். இந்த ஈரப்பதம் பார்த்திங்கன்னா 60 to 95% ஈரப்பதம் இருக்கணும். ஆனால் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் 85% வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஈரப்பதம் இருக்குது. அது ரொம்ப கிஃப்ட்டு. இன்னொன்று வந்து மண். மண் வந்து நல்ல வெல் ட்ரைன்டு சாண்டி லோம் சாயில்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி வந்து நிற்காமல் ஓடுற நல்ல மண்ணாக இருக்கணும். அதே மாதிரி பிஹெச் பார்த்திங்கன்னா கார அமில நிலை, அது வந்து 4.5 to 6.5, அதாவது அசிடிக்காக இருக்கணும் மண். அந்த மாதிரி ஒரு மண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ ரகங்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன ரகங்கள், பாலன்கோடா, நீலமுண்டி, கொட்டநாடன், கரிமுண்டா, நாராயண்குடி, ஐம்பிரியன், கரியலாஞ்சி, இந்த மாதிரி ரகங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஐஏஎஸ்ஆர், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச், அது அவங்க வந்து நிறைய ரகங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேவம், கிரிமுண்டா, சக்தி, அந்த மாதிரி ரகங்கள். அப்புறம் பஞ்சமி, பௌர்ணமி, சுபஹாரா, ஸ்ரீஹாரா, இந்த மாதிரி ரகங்கள். அதில் விட முக்கியமானது ஒன்று பன்னியூர். பன்னியூர் 1, 2, 3, 4, 5, 6, 7, அந்த பன்னியூர் ரகங்கள், 7 ரகங்கள் மிக முக்கியமானது. அதே மாதிரி இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது, 1, 5, 6 இந்த ரகங்கள்லாம் இருக்குது. எந்த இடம்னா வடகாடு மற்றும் சேந்தன்குடி. அந்த சேந்தன்குடின்ற கிராமத்துலேயும் அது சுற்று வட்டாரத்தில் அங்கே வந்து நிறைய மிளகு பயிர் பண்ணுறாங்க. இதில் வந்து முக்கியமானது கொடி மிளகு, செடி மிளகு ரெண்டு இருக்குது. கொடி மிளகு வேறு, செடி மிளகு வேறன்னு நினச்சிடாதீங்க. கொடி மிளகு கொடி கொடியாக மேலே ஏறும். செடி மிளகுன்றது கொடி மிளகுலேயே சைடில் வர்ற பிரான்ச், இடையில் வர்ற கிளை, நல்ல காக்கிற இடையில் வர்ற கிளை, தொங்குற கிளை தான் செடி மிளகு. அந்த கிளையிலேருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்து செடி போட்டோம்னா அதுதான் செடி மிளகு. அந்த செடி மிளகு வந்து கொடி மாதிரி படராது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடி மிளகும் பயன்படுத்திக்கலாம், அப்புறம் செடி மிளகும் நம்ம நட்டு பயன்படுத்தலாம், சரிங்களா? இப்போ வந்து அதனோட ப்ராபகேஷன், அதாவது பயிர் பெருக்கம் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறேன். அதாவது ப்ரைமரி ஷூட்டு, அதாவது இனிஷியலாக முதல்ல வர்ற நேராக போகிற ஷூட்டு தான் ப்ரைமரி ஷூட்டு. அந்த கலையிலேருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்து போடலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து ரன்னர் ஷூட்னு சொல்லுவோம், அதாவது ஓடுற ஷூட்டு. அப்படியே நம்ம எப்படி காலில் ரெண்டு காலை வச்சு அப்படியே வேகமாக போகிறோமோ அதே மாதிரி அந்த கொடி ஷூட் இருக்குல்லையே அதுவும் அப்படியே மண்ணில் நேராக போகும். அந்த மாதிரி ரன்னர் ஷூட்லேயும் ஒரு ஒரு கணுவிலையும் வேர் வரும். எங்கெங்கே மண்ணு படுதோ அந்த இடமெல்லாம் வேர் வரும். ஸோ அந்த ஷூட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 70-90% நமக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா லேட்ரல் பிரான்ச்சஸ், இடையில வர்றது, இடையில ரெண்டு பக்கமும் வர்ற லேட்ரல் பிரான்ச்சஸ், அதை வந்து பிளாஜியோட்ராப்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஷூட்டையும் எடுத்து நம்ம கட்டிங்ஸ் போடலாம். கட்டிங்ஸ் போடும்போது எப்படி போடணும்? நான் சொல்லியிருக்கேன், இடைக்கண்ணு, அந்த கண்ணு இடைக்கண்ணு ஒன்று இருக்கலாம் அல்லது ரெண்டு இருக்கலாம். ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணி பாலித்தீன் பையில், நான் சொல்கிறேன் அது என்னென்ன கலக்கணும்னு, கலந்து அதில் நட்டு வைக்கும்போது நமக்கு வேர் வரும். அதனால் நம்ம புது கண்ணை உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த ரன்னர் ஷூட்லேருந்து நம்ம எப்போ எடுக்கலாம், லேட்ரல் ஷூட்லேருந்து எப்போ எடுக்கலாம், எல்லாம் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் எடுக்கலாம். எடுத்துட்டு நம்ம அந்த கண்ணை எடுத்து என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். 3 மாதம் ஆகும் நமக்கு நல்லா வேர் பிடிக்கிறதுக்கு. அதேமாதிரி 3-4 இலை வரும். வரும்போது அதை கொஞ்சம் 1 மாதம் ஹார்டனிங்க்கு வைக்கிறோம். ஹார்டனிங்னா என்ன, வெயிலில் வைக்கக்கூடாது. நிழல் விலை கூடாரங்கள்லேயோ மரத்துக்கடியிலையோ நல்ல நிழலில் 1 மாதம் வச்சுட்டு நம்ம எடுத்து ரெடியாக மே ஜூனில் நட்டுடலாம். இதுதான் வந்து பயிர் பெருக்கம். அடுத்தது எப்படி வேர் வருது, இதிலே ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக் இருக்குது, அது துரிதமாக வேர் வர்றது, துரிதமாக நம்ம நாற்றை உற்பத்தி பண்ணுறது. அது எப்படின்னு சொன்னால், நம்ம மூங்கில் இருக்கு இல்லைங்களா, மூங்கில் குச்சிகளை பாதியாக உடச்சிக்கணும். உடச்சிக்கிட்டு 45 டிகிரி ஆங்கிளில் அதை அப்படியே அடிக்கணும். அடிக்கிட்டு கீழே வந்து மிளகு செடியை நடுறோம். நட்டுட்டு அந்த ஒரு ஒரு கணுவுலையும் அதை நம்ம கட்டி விடும்போது அதுக்கு இடையில அந்த மூங்கில் அந்த பாதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடைவெளியில் நம்ம காயற்கம் போஸ்ட்டு அதை வந்து ஃபில் பண்ணிடுறோம். அதை ஃபில் பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த கொடியை கட்டினோம்னா ஒரு கணுவுலையும் வேர் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நமக்கு 10-15 நோடு அது வேகமாக வளர்ந்து போயிடும். வரும்போது ஈஸியாக அதை ஒரு நோடையும் நம்ம கட் பண்ணி வேர் வர இடத்த செடியாக நட்டுடலாம். அதுதான் வந்து துரித முறையில் நம்ம பயிர் பெருக்கம் செய்கிற முறை. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், இதில் வந்து வாடல் நோயின்னு ஒரு நோய் வரும். குயிக் வில்ட் நோய் வந்தவுடனே செடிக்கு போயிடும் நமக்கு. அதெல்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, மண்ணை, எந்த மண்ணை நம்ம நர்சரிக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த மண்ணை வெயிலில் நல்லா காய வைக்கணும். அதாவது சோலார் ரேடியேஷனில் அந்த நுண்கிருமிகளை சாவடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், சூடோமோனாஸ், ஃப்ளோரசன்ட் சூடோமோனாஸ் அப்படின்ற உயிர்கொல்லி உரத்தையும் ட்ரைகோடர்மாவையும் வேம் அது மூணுத்தையும் கலந்து நம்ம அந்த வேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். எந்த மண்ணை நம்ம பயன்படுத்திட்டு போகிறோமோ அந்த மண்ணில் கலந்துடணும். அதுக்கு இடையில வந்து ராக் பாஸ்பேட், இதில் நம்ம சூப்பர் பாஸ்பேட் பயன்படுத்த மாட்டோம், ராக் பாஸ்பேட், இயற்கையாக கிடைக்கிற ராக் பாஸ்பேட்டை எடுத்துப்போம். அது கூட சேர்ந்து மண், அப்புறம் காயற்பித்த, இதெல்லாம் கலந்து பொட்டாசியம் சத்துக்காக நம்ம கிரானைட் பவுடரை பயன்படுத்தலாம். இதெல்லாம் கலந்துட்டு அது கூட அசோஸ் பயிரெலாம் போடலாம், பாஸ்போ பாக்டீரியா போடலாம். இதெல்லாம் கலந்து தான் நம்ம அந்த நர்சரி செடிகளுக்கான மண்ணாக பயன்படுத்துகிறோம். இப்போது நர்சரிக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து செடி நடணும். செடி நடுறதுக்கு இடைவெளி முக்கியம் இல்லையா, எவ்வளோ இடைவெளின்னு பார்க்கலாம். 2.5 மீட்டர், 2.5 மீட்டர் அப்படின்னா என்னென்னா, செடிக்கு செடி 2.5 மீட்டர், வரிசைக்கு வரிசை 2.5 மீட்டர் இடைவெளியை நம்ம விடுறோம். இப்போது இதிலேயே 2 இடைவெளி இருக்குது, 2.5 மீட்டர், 2.5 மீட்டர், 3 மீட்டர் இடைவெளி, 3 மீட்டர் இடைவெளி. இப்போ 2.5 மீட்டர் போட்டோம்னா நமக்கு 640 செடி வேணும் ஒரு ஏக்கருக்கு. இப்போ 3 மீட்டர் போட்டோம்னா நமக்கு 440 செடி வேணும். இதில் இன்னொரு விஷயம், குழி எடுக்கணும். குழி எடுக்கிறது எப்படின்னா 40 சென்டிமீட்டர் இல்லைனா 60 சென்டிமீட்டர் நீள அகல உயரமான குழி எடுத்துடும். அந்த குழியில் வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போது கொடி மிளகு சாகுபடிக்கு முக்கியமானது என்ன வேணும், அந்த கொடி எதில் பற்றணும், பற்றி படரணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து தென்னையை பயன்படுத்தலாம், கிலுவையை பயன்படுத்தலாம், சில்வர் ஓக்கு, அப்புறம் பாக்கு மரம், இந்த மாதிரி மரத்தில் பலா, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா பலாவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கியமான பயிர், வாழைக்கடுத்து பலா தான். அப்படி பயன்படுத்தும் போது நம்ம ஈஸியாக அதில் படர விடுறோம். அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கிடையில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போது நம்ம குழி எடுத்துருக்கோம்ல, அந்த குழியில் எண்ணெய் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். 3-5 கிலோ தொழுவுறோம். அதுக்கப்புறம் ராக் பாஸ்பேட்னு சொன்னால பாறையிலேருந்து வெட்டி எடுக்கிற பாஸ்பேட் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு, அது ஒரு அரை கிலோவாவது போடணும். அதுக்கப்புறம் ட்ரைகோடர்மா அந்த உயிர்கொல்லி உரம், அது ஒரு 50 கிராம். இதெல்லாம் அந்த குழியில் மேல் மண், இதெல்லாம் சொன்னதெல்லாம் சேர்த்து மூடிடும். மூடிட்ட பிறகு நம்ம முதல்ல ஹார்டனிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, நிழல் வலை கூடாரத்தில் வச்ச நாற்றுக்களை எடுத்துகிட்டு வந்து இதில் நடணும். அப்படி நட்டுருவோம். நட்டுட்டு அதை கொடியை வந்து தென்னை மரத்தில், பாக்கு மரத்தில், பலா மரத்தில், அல்லது சில்வர் ஓக்கு, கிலுவை, இதில் நம்ம கட்டுவோம். கட்டும்போது என்ன பண்ணோம், நல்ல சணலை போட்டு கட்டணும். கட்டுறோமா, அது நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து மூடாக்கு, மண்ணை மூடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆர்கானிக் மல்ச்சாக இருக்கலாம், அல்லது இலைத்தழை அதெல்லாம் போடணும், அல்லது பிளாஸ்டிக் மல்ச்சம் போடலாம். இன்னொன்று வந்து மிளகு வந்து ஆர்கானிக்கை தான் ரொம்ப விரும்பும். அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெறும் ஆர்கானிக்கில் தான் பயிர் பண்ணுறாங்க, இன்ஆர்கானிக் கெமிக்கல் உரங்களை சேர்க்கலை. ஆனால் நான் சொல்கிறேன், ரெண்டுத்தையும் கலந்து பண்ணால் நல்ல லாபம் பெறலாம்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து மிளகை வந்து தனிப்பயிராக பண்ணுறதில்ல, கலப்பு பயிராக தான் பண்ணலாம். கலப்பு பயிர், பலப்பயிர் எல்லாம் சேர்த்து பண்ணலாம். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கோகோனட்டில் மிளகை ஏற்றலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாழையை இடையில பயிர் பண்ணலாம். கோகோனட்டு, தென்னை, அதுக்கிடையில் வாழை மரம், கோகோனட்டில் நம்ம மிளகை ஏற்றுறோம். அதுக்கிடையில் பைனாப்பிளை பயிர் பண்ணலாம். அதே மாதிரி நிழலும் அதிகமாக இருக்கக்கூடாது. சில ரகங்கள் நிழலை நல்லா தாங்கி வளரும். அந்த ரகங்கள் என்னன்னு பார்க்கும்போது ஸ்ரீகாரா, சுபகாரா, பன்னியூர் 2, பன்னியூர் 5. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பன்னியூர் 2, 5, கொட்டநாடன், கரிமுண்டா, இந்த ரகங்கள்லாம் இருக்குது. அதாவது சேந்தன்குடின்ற கிராமத்தில், அதுலேயும் வடகாடுன்ற கிராமத்துலேயும் இந்த ரகங்களை நட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான அக்ரோ டெக்னிக்ஸ், அதாவது நவீன தொழில்நுட்பங்கள் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா, முதல்ல லைமை போடுறோம். லைம், 500 கிராம் லைமை, நம்மளோட கார அமில நிலையை மேம்படுத்துறதுக்காக 500 கிராம் லைமை 2 வருஷத்துக்கு 1 தடவை கண்டிப்பாக நம்ம போடணும். அடுத்தது சொட்டு நீர் பாசனம்னா 7 லிட்டர் கண்டிப்பாக மார்ச்லேருந்து மே மாதம் வரையிலும் 7 லிட்டர் தண்ணியை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உரம். உரம் கொடுக்கும்போது என்னென்ன கொடுக்கணும், அசோஸ்பெர்லம், பாஸ்போபாக்டீரியா, ஜிங்க். ஜிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா மிளகு மருத்துவ பயிர், அதில் ஒளியோரிசன் எடுக்கிறோம். அதனால் வந்து கண்டிப்பாக அந்த ஜிங்க்குன்ற ஒரு நுண்ணூட்டச்சத்தை கண்டிப்பாக கொடுப்பதன் மூலமாக நமக்கு ஈல்டும் குவாலிட்டியும் நல்லதாக அதிகமாக கிடைக்கும். அடுத்தது நம்ம மண்ணில் மட்டும் உரம் போடுறதில்ல, ஸ்ப்ரே பண்ணணும், தெளிக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது 19 19 19 உரத்தை 0.1%, 10 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஏப்ரல் மாதத்தில் 2வது வாரத்துலேயும், மே மாதத்தில் 1வது வாரம், 4வது வாரம், இந்த மாதிரி 3 தடவை நம்ம தெளிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட், சத்து எப்படி மேனேஜ் பண்ணுறது. இதில் இன்டெகிரேட்டட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட், இயற்கை உரங்கள், உயிர் உரங்கள், கெமிக்கல் உரங்கள், இது எல்லாத்தையும் கலந்து எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன், மிளகு வந்து ஆர்கானிக் மென்யூர்ஸை ரொம்ப விரும்பும், இயற்கை உரங்களை தான் அதிகமாக விரும்பி வளரும். அதே மாதிரி பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னு சொல்லியிருக்கேன், உயிர்கொல்லி உரங்கள், சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா, இதெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி மண்ணுக்கு வந்து லைம் போடணும்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி டாலமைட் போடலாம். அப்புறம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள், அதுக்கெல்லாம் வந்து கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க்கு, போரான், இதனாலும் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா இன்னொன்று இலையில் தெளிப்பான் போடணும், அதாவது பொட்டாசியம் பாஸ்போனேட், அதை வந்து நம்ம தெளிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிக மகசூல் வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணும், 90 to 230 செடி 1 ஏக்கருக்கு நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். அடுத்தது ஒரே ரகத்தை போடக்கூடாது, அது ஏன்ட்டு ரொம்ப முக்கியம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ரகத்தை போடக்கூடாது, நிறைய கலப்பு ரகங்களை பயன்படுத்தணும். அடுத்தது வந்து சிலிண்டருக்கெல்லாம் இருக்கணும், நம்ம வந்து மிளகு செடியை சிலிண்டருக்கெல்லாம் ஏற்றி விடணும். அப்புறம் நல்ல வடிகால் வசதி இருக்கணும், தண்ணி தேங்கக்கூடாது, நிறைய ஆர்கானிக் மென்யூரை போடணும், வர்மி கம்போஸ்ட்டு, காயர் கம்போஸ்ட்டு, தொழு உரம், அப்புறமா ஆட்டு சாணம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக போடணும். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன் லைமிங் பண்ணணும், லைம் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் நுண்ணூட்டு சத்துக்கள் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் மண் அணைக்கணும், எப்பயுமே மண் கீழே சரிஞ்சிடாமல் மண் அணைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து மூடாக்கு போடணும், மல்ச்சிங், ஈரத்தை எப்பயுமே வச்சுக்கிறதுக்காக மூடாக்கு, அதை போடணும். அது இயற்கையாகவும் இருக்கலாம், பாலித்தீன் கவரும் போடலாம். சப்போஸ் மழை வந்து ஃபெயிலர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, மான்சூன் அந்த வருஷம் நமக்கு வரலன்னா 40-50 லிட்டர் தண்ணியை கண்டிப்பாக 7 நாளுக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிழல் முக்கியமான விஷயம், நிழல் வந்து 50-60% நிழல் இருக்கணும். அப்போ வந்து நிழல் தாங்கி அதிகமாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த ஸ்பைக் இருக்கு இல்லையா, அந்த காய் கொத்துக்காய் அப்படியே கீழே விழுந்துடும். அந்த கொத்துக்காய் கீழே விழாத ரகங்களும் இருக்குது, தேவமுண்டா, கரிமுண்டா, நீலமுண்டி, கொட்டநாடன், ஐம்பிரையன், பாலன்கோடா, இந்த மாதிரி ரகங்களை அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமானது சர்வலோக நிவாரணி மாதிரி போர்டோ கலவை, அந்த 1% கரைசலை வந்து 2 ரவுண்டு நம்ம அடிச்சிடணும் ஜூன் மாதம் ஆகஸ்ட் செப்டம்பரில். அப்புறம் காப்ராக்சி குளோரைடுன்ற ஒரு மருந்தையும் நம்ம 0.2%. அடுத்தது பார்த்திங்கன்னா நீர் பாசனம், நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மான்சூன் ஃபெயிலர் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக 50 லிட்டர் தண்ணி கொடுக்கணும்னு. நம்ம நீர் பாசனம் 50 லிட்டர் எதுக்கு, ஸ்டாண்டர்டும் சேர்ந்து, ஸ்டாண்டர்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், எதில் அது சார்ந்த ஏத்திரமோ அது, அதாவது தென்னை மரமாக இருக்கலாம், பாக்கு மரமாக இருக்கலாம், கிழவியாக இருக்கலாம், பலாவாக இருக்கலாம், அதுக்கும் சேர்த்து நம்ம தண்ணி விடணும். அதேமாதிரி சில்வர் ஓக் அந்த மரமாகவும் இருக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம், மார்ச் மே மாதத்தில் 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். சம்மரில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், 16 வாரம் அது ரொம்ப கவனமான நேரம், அந்த நேரத்தில் விடாமல் தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், ஒரே ரகத்தை நடக்கூடாது, பல ரகங்களை நடணும். ஏன்னு சொன்னால் மிளகில் வந்து என்ன மாதிரி பூக்கும்னா 2 இருபால் மலர் அதுவும் பூக்கும், பெண் பூக்கள் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தண்ணி விடலை, சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா பெண் பூக்கள் அதிகமாகிடும், இருபால் மலர் இல்லாத போயிடும். இருபால் மலர் இருந்தால் தான் நல்லது, ஏன்னு சொன்னால் அதில் தான் நமக்கு பாலினேஷன் நடக்கும், சரியா, ஆண் பூவும் பெண்ணும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு நிறைய ஃப்ரூட் கிடைக்கும், மிளகு பழம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு பூ வந்து எல்லாம் கொட்டி போயிடும். அதனால் கவனமாக பார்க்கணும், 2-3 ரகங்களை சேர்த்து நடணும். அதேமாதிரி மான்சூன் லேட் ஆகாமல் பார்த்துக்கணும். மான்சூன் லேட் ஆச்சு, இப்போ ஏப்ரல் மாதம் வர்றது ஜூன் ஜூலையில் வந்துடுச்சுன்னா, அப்போ தான் பூ விடுற நேரம் லேட் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக பெண் பூக்கள் அதிகமாக வந்துடும், அதனால் நமக்கு இருபால் மலர்கள் வராது. அதனால் அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தண்ணி விடணும், 50 லிட்டர் தண்ணியை விடாமல் விடணும். அடுத்த விஷயம், என்னென்ன சத்துக்கள் ரொம்ப தேவைப்படுது, இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள், எது அதிகமானது, ஃபஸ்ட்டு தழைச்சத்து வேணும், அப்புறம் சாம்பல் சத்து வேணும், அப்புறம் கால்சியம் வேணும், அப்புறம் மெக்னீஷியம் வேணும், அப்புறம் பாஸ்பரஸ் வேணும், சல்ஃபர் வேணும், இரும்பு சத்து வேணும், மேங்கனீஸ் வேணும், கடைசியில் ஜிங்க். இந்த ஆர்டரில் அது உரத்தை எடுத்துக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சத்தான மண், சத்து இல்லாத மண், ரெண்டு இடத்துல பயிர் பண்ணுறோம். சத்தான மண்ணுனா நம்ம வருஷம் 10 கிலோ இயற்கை உரம் போடணும், அதாவது தொழு உரம், நல்ல மக்கிய தொழு உரம் போடணும். இப்போ தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னா 50 கிராம், 50 கிராம், 100 கிராம் தழை, மணி, சாம்பல் சத்து 1 கொடிக்கு நம்ம போடணும். இது வந்து சத்தான மண்ணுக்கு. சத்து இல்லாத மண்ணுக்கு எப்படி போடணும், அதே மாதிரி 10 கிலோ தொழு உரத்தையும், 140 கிலோ தழைச்சத்து, 55 கிலோ மணிச்சத்து, 270 கிராம் சாம்பல் சத்து, இதை ரெண்டாக பிரித்து போடணும். ஒன்று வந்து மே ஜூன் மாதத்தில் போடணும், இன்னொன்று வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் போடணும். இப்போ மே ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா அப்போ 70 கிராம் தழைச்சத்து, 55 கிராம் மணிச்சத்து, 140 கிராம் சாம்பல் சத்து. இப்போ செப்டம்பர் அக்டோபரில் தழைச்சத்து 70 கிராமும் சாம்பல் சத்து 140 கிராமும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டோசேஜ் எப்படி சொல்கிறேன்னா, 1st வருஷம், 2nd வருஷம், 3rd வருஷம் இந்த அளவு சொல்லியிருக்கேன்ல, இந்த அளவில் 1-3 பகுதியை முதல் வருஷமும், 2-3 பகுதியை 2nd வருஷமும், இந்த இப்போ நான் சொன்ன முழு அளவும் 3rd வருஷத்துலேருந்து போட ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன் மூடாக்கு ரொம்ப முக்கியம், மண்ணை மூடணும். ஆமாம், இலைகளை கொண்டு மண்ணை மூடணும். அதுக்கப்புறம் சத்து பற்றாக்குறைனா என்ன பிரச்சனை வரும், முதல்ல பொட்டாசியம் சத்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த இலை சுற்றி அப்படியே காஞ்சு போயிடும், மார்ஜின் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த இடமெல்லாம் காஞ்சு போயிடும். மெக்னீஷியம் சத்து இல்லைன்னா என்னாகும், இலை மஞ்சள் ஆகிடும், நரம்பு மட்டும் பச்சையாக தெரியும், சரிங்களா. அதுக்கப்புறம் ஜிங்க், துத்தநாகம், அந்த பற்றாக்குறை வந்துச்சுன்னா ரோசெட் லீஃப், ரோசெட்னா அப்படியே ரோஸ் மாதிரி நெருக்கமாக இலை வரும், அது மஞ்சளாகிடும், சின்னதாகிட்டே போகும். அப்படி போகும்போது நம்ம என்ன பண்ணோம், ஜிங்க் வந்து 6.2 கிலோவை மண்ணில் இடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணணும், 5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து 2 ஸ்ப்ரே கொடுக்கலாம். அது கூட மாலிப்டினம் கண்டிப்பாக போடணும், 1 கிலோ 1 ஹெக்டருக்கு மண்ணில் இடலாம். அப்புறம் மேங்கனீஸ் மிக்சர், அதாவது இதெல்லாம் அந்த நான் சொன்னல நுண்ணூட்ட சத்துக்கள் இது எல்லாமே கலந்தது இருந்துச்சுன்னா 5 கிராம் 1 லிட்டருக்கு மே ஜூன் செப்டம்பர் அக்டோபர் அந்த 2 பருவங்களில் நம்ம கண்டிப்பாக அதுக்கு தெளிப்பதன் மூலமாக நமக்கு நல்ல தரமான மிளகு கிடைக்கும். இப்போ அறுவடைக்கு வந்துட்டோம், இப்போ அறுவடை பண்ண போகிறோம். இப்போ எப்போ பண்ணணும்? அறுவடை பூ வந்ததுலேருந்து 6லேருந்து 8வது மாதம் ஆகும் நமக்கு அறுவடை பண்ணுறதுக்கு. அறுவடைக்கு நமக்கு ஒரு இண்டிகேஷன் வேணும், எப்போ அறுவடை பண்ணுறது? பழம் பழுக்கணும், ஆரஞ்சு கலரில், நல்ல ஆரஞ்சுலேருந்து ரெட்டு கலரில் 10லேருந்து 15% பழம் பழுக்கணும். அதாவது ஒரு கொத்தில் வந்து ஒரு 2 பழம், 1 இல்லைன்னா 2 பழம் பழுத்திருக்கணும், சரிங்களா? இப்போயே நீங்கள் பச்சை கருப்பு மிளகாக்க போகிறீங்கன்னா 2 வகையான மிளகு மாற்றலாம், ஒன்று வெள்ளை மிளகு, இன்னொன்று கருப்பு மிளகு. இப்போ கருப்பு மிளகா ஆக்கணுன்னா 1லேருந்து 2 பழம் பழுத்தா போதும். ஆனால் வெள்ளை மிளகா மாற்றணும்னா எல்லா பழமும் பழுக்கணும், முழுசாக பழுத்த பிறகு தான் நம்ம அறுவடை பண்ணணும். நல்ல தரமான குவாலிட்டி நமக்கு வேணும்னா எப்படி அறுவடை பண்ணணும்னா, அறுவடை பண்ணும்போது எந்த பூச்சி மருந்தையும் தெளிக்கக்கூடாது, 1. 2வது கவனமாக ஸ்டோர் பண்ணணும், 2. அதாவது அந்த மவுல்டுனா பூஞ்சை மாதிரி வரக்கூடாது, ஏன்னா மிளகும் கருப்பு, நம்ம பூஞ்சையும் கருப்பு, அந்த மோல்டுன்றது, அதனால் நமக்கு தெரியாத போயிடும், அது டாக்ஸினாக மாறிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எலி அதெல்லாம் வந்து அதில் போகக்கூடாது, அதனோட எக்ஸ்க்ரீட்டாலாம் அதில் போகக்கூடாது, எலி புழுக்கையெல்லாம் அதில் வரக்கூடாது. அது மாதிரி ஹைஜீனாக சுத்தமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி செப்டம்பர் மாதத்தில் ரூட் ரப்பு டெர்மைட் வரும், அதையும் கவனமாக கையாளணும். ஏன்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்னென்ன வழிமுறைகள் சம்மரில் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிடணும். அடுத்தது வந்து அறுவடை பண்ணுற மாதம் நவம்பர்லேருந்து ஜனவரி மாதத்தில் நம்ம பண்ணுவோம். அப்போ வந்து 2 பெர்ரி ஆரஞ்சு கலரில் வரணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது டிஃப்ரெண்ட் பர்பஸுக்காக நம்ம அறுவடை பண்ணுவோம் சொல்லிட்டேன். 1 கருப்பு மிளகு, கருப்பு மிளகுனா 1லேருந்து 2 பழம் வரணும். வெள்ளை மிளகு, வெள்ளை மிளகுனா ஃபுல்லாக பழுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று கேண்டு பெப்பர்னு சொல்லுவோம். கேண்டு பெப்பர்னா என்னென்னா பச்சை கலர்லேயே இருக்கும் மிளகு, தண்ணிக்குள்ளே உப்பு தண்ணியில் வச்சுருப்பாங்க, அதை எப்போ வேணால் பயன்படுத்திக்கலாம். அது எப்படின்னா 2% உப்பு கரைசலில் அதில் 0.2% சிட்ரிக் ஆசிடை போட்டு 20 நிமிடம் கொதிக்க வைக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே சீல் பண்ணிவிடுவாங்க பாட்டிலில் போட்டு, அதான் வந்து கேண்டு பெப்பர். டீஹைட்ரேட்டட் மிளகுனா என்னென்னா அதை வந்து என்ன பண்ணணுன்னா அப்படியே பச்சையாக அதை காய வைப்போம், அதையும் என்ன பண்ணுவோம் பிளான்ச்சிங்னு சொல்லுவோம், குறுகிய நேரத்தில் அப்படியே சுடுதண்ணில் போட்டு எடுத்து காய வைக்கிறது. அப்படின்னா என்னாகுன்னா அந்த என்சைம் எல்லாம் அரெஸ்ட் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது டீஹைட்ரேட் மிளகை எப்போ அறுவடை பண்ணுறதுன்னா 10லேருந்து 15 நாளுக்கு முன்னாடியே, அது மெச்சூர்ட் ஆகிற 10-15 நாளைக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கேன், மிளகுலேருந்து ஆயில் எடுக்கலான்னு, பெப்பர் ஆயில்னு ஒரு எண்ணெயும் ஒலியோரிசின் ஆயில்னு 2 எடுக்கலாம். அந்த பெப்பர் ஆயில் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா அது வந்து 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணுறது, மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை பண்ணிடணும். ஒளியரிசின் ஆயிலுக்கும் அதேமாதிரி 15லேருந்து 20 நாளைக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிட்டோம், அறுவடை பண்ணிவிட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, த்ரெஷிங் பண்ணுவாங்க, அதாவது காலில் வச்சு தேய்ப்பாங்க. தேய்க்கும் போது தான் அந்த மிளகு வந்து அந்த கொத்துலேருந்து தனியாக விடுபடும். அதுக்கு மெஷினே வந்துடுச்சு, அது வந்து ஹைஜீனிக்கான ப்ராக்டிஸ் கிடையாது, சுத்தமான ப்ராக்டிஸ் இல்லை. அதனால் இப்போ மெஷின் வந்துடுச்சு, 400 கிலோ 1 மணி நேரத்துக்கு, 800 கிலோ 1 மணி நேரத்துக்குன்ற நிறைய மிஷின் இருக்குது, அதை கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பிளான்ச்சிங், இப்போ வந்து அந்த கொத்துலேருந்து பிரிஞ்சிடுச்சு பழம், அந்த பழத்தை சுத்தமாக பண்ணிடுறோம். சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் கட்டி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் அப்படியே முக்கி எடுப்போம். முக்கி எடுத்தும்போது எடுத்து அப்படியே எடுத்து காய வச்சிடணும். காய வைக்கும்போது சிங்கிள் லேயராக காய வைக்கணும், நல்ல வெயிலில் காய வைக்கலாம், நமக்கு கருப்பு மிளகு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் காஞ்ச பிறகு எடுத்து அதை கிரேடிங் பண்ணுவோம். கிரேடிங் பண்ணுவோம்னா உங்களுக்கு தெரியும், அதை தூத்துவோம், தூத்திட்டு அதை சைஸ் வாரியாக சல்லடையில் வச்சு சலிப்போம். அதில் இருக்கிற மண், ஸ்பைக்கு, அதில் வந்து பின் ஹெட்டு, அந்த ஒட்டி இருக்கிற பகுதி, அதெல்லாம் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே போன பிறகு அதை பேக்கிங் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த காயும் போது எந்த அளவுக்கு நமக்கு ஈரப்பதம் இருக்கணும், 10லேருந்து 12% இருக்கணும். அதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா என்னாகும், பூஞ்சால நோய் தாக்கிடும். அடுத்தது நான் கிரேடிங் சொன்னேன், கிரேடிங் நிறைய கிரேடு இருக்குது. அதில் வந்து முதல் கிரேடு மலபார் கார்பிள்டு கிரேடு, அதில் 1, 2 அந்த மாதிரி ஒரு கிரேடு இருக்குது. அதேமாதிரி மலபார் அன்கார்பிள்டு கிரேடு, அதில் 1, 2 இருக்குது. அப்புறம் டெல்லிச்சேரி கார்பிள்டு பெப்பர், அதில் ஸ்பெஷல் இருக்குது, எக்ஸ்ட்ரா போல்டு இருக்குது. அதே மாதிரி கார்பிள்டு லைட் பெப்பர், அதில் ஸ்பெஷல் இருக்குது அன்கார்பிள்டு லைட் பெப்பர், அதுலேயும் அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டு ஸ்பெஷல் கிரேடு. இந்த மாதிரி இருக்கும்போது பின்ஹெட்னு ஒரு கிரேட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ கிரேடிங் பண்ணிட்டோம், இப்போ இந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி தான் விலை. இப்போ வந்து ஸ்டோரேஜ் பண்ண போகிறோம். ஸ்டோரேஜ் எதில் பண்ணணும்? ஜூட் பேக். ஜூட் பேக்னா நம்ம சாக்கு பை, அதில் தான் பண்ணணும். ஆனால் பாலித்தீன் பையிலையும் பண்ணலாம். பாலித்தீன் பையில் பண்ணும்போது அதில் இன்னரில் பாலித்தீன் லைனிங் இருக்கணும். அந்த மாதிரி 10-12% மாய்ஸ்டரில் நம்ம அந்த மாதிரி பாலித்தீன் பையில் பண்ணலாம். இதுதான் ஸ்டோரேஜ் ஆப்ரேஷன்ஸ். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இதில் நிறைய ப்ராடக்ட் பண்ணலாம். ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு ஒரு வேலை. ஃபஸ்ட்டு கேண்டு க்ரீன் பெப்பர்னு சொன்னால அது வந்து 2% உப்பு தண்ணியில் சுட தண்ணியில் 80°C 20 நிமிஷம் வச்சு சிட்ரிக் ஆசிடோடு சேர்ந்து எடுக்கிறது. அப்புறம் க்ரீன் பெப்பர்னா 17% உப்பு கரைசலில் 0.2 சிட்ரிக் ஆசிடை கலந்து வைக்கிறது க்ரீன் பெப்பர். டீஹைட்ரேட் பெப்பர் 30 நிமிஷம் சுடுதண்ணில் போட்டு முக்கி எடுத்து 105°C 5-7 மணி நேரம் காய வைக்கிறது. அப்புறம் கருமிளகு நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அந்த மிளகு எப்படின்னா ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம், அப்படியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் பீரியடில் நிறுத்துறது. அதனால் அந்த மாதிரி கிடச்சா பிளாக் பெப்பர் நம்ம யூஸ் பண்ணுறது. இன்னொன்று, அந்த மிளகுலேருந்து எப்படி எண்ணெய் எடுக்கிறது? 2 வகை. ஒன்று வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன், அப்படியே தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் மிளகு போட்டால் வெளியில் வரும் ஆயிலும் தண்ணியும் வரும். ஆயில் மேலே இருக்கும், தண்ணி கீழே இருக்கும். அதுக்கு நிறைய லெபார்டரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, மெஷின்ஸ் இருக்குது, அதை பயன்படுத்தி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று சொன்னேனே, ஒலியோரிசன் ஹைக்ரேட், அது அதிக விலை. அது வந்து சால்ட்டு, அதாவது சால்வெண்ட், அது ஹெக்ஸேனு எத்தனால் அசிடோன் அதெல்லாம் போட்டுட்டு கான்சன்ட்ரேட்டடாக ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் மிளகு 1.5 mm திக்னஸில் இருக்கும், அதை அப்படியே பேக் பண்ணிடுவாங்க. அவ்வளோ வேல்யூபிள், காஸ்ட்லி அது. அதுக்கப்புறம் வெள்ளை மிளகு, வெள்ளையாக இருக்கும் மிளகு பார்க்கும்போது, பவுடரும் வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் கூட கருப்பு தெரியாது. எப்படி? ஒன்றும் இல்லை, அந்த பச்சை மிளகு எடுத்து 8-9 நாள் தண்ணியில் போட்டு ஊற போடுவாங்க. டெய்லி தண்ணியை மாற்றிக்கிட்டு இருக்கணும். ஆனால் 8-9 நாள் டெய்லி தண்ணியை மாற்றி ஊற போடும்போது அது ஃபர்மெண்ட் ஆகிடும். அது ஃபர்மெண்ட் ஆகிட்டு 10வது நாளில் அதை தேய்ச்சி அழுத்தி தேய்ச்சோம்னா அந்த லேயரே போயிடும். போயிட்ட பிறகு வெள்ளையாக இருக்கும். அதை நல்லா காய வச்சிட்டோம்னா நமக்கு வெள்ளை மிளகு கிடச்சிடுது. ஸ்டார் ஹோட்டல்லலாம் இந்த வெள்ளை மிளகை பயன்படுத்துகிறாங்க. இதுதான் வந்து மிளகு பற்றிய தொழில்நுட்பங்கள். நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். எனக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த புதுகை பண்பலை நிலையத்தாருக்கும், இதை ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை லாபம் தரும் மிளகு சாகுபடி குறித்த புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் திருமதி முனைவர் வி.பூ. சாந்தி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.